நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனரை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உய்யவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்க்கும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று நாங்கள் கடந்த வகுப்பில் வாக்குகளை பற்றி படித்து முடித்திருந்தோம். அதை பற்றிய ஒரு மீள்பார்வை, ஃபாஸ்ட் ரீகேப், வேகமான மீள்பார்வையுடன் அடுத்த பகுதிக்கு உங்களை கூட்டிச் செல்கின்றேன். வாக்குகள் நான்கு, அதை ஐந்தாக அந்தத்தில் வகுத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் ஐந்து சிவ தத்துவங்களுடனும் ஐந்து கலைகளுடனும் இதுதான் சுத்தமாயா காரியங்களாக சொல்லப்படுகின்றது. ஐந்து கலைகள், ஐந்து சிவ தத்துவங்கள், நான்கு வாக்குகள், பிரேரக காண்டம் நாலு நிலை. அதில் முதல் ரெண்டு நிலையையும் பல வாரங்களுக்கு முன்னால் படித்து முடித்து விட்டோம். வாக்குகள் போன வகுப்பில் படித்து முடித்திருந்தோம். அதை பற்றிய ஒரு விரைவு மீட்டல். இந்த வாக்குகள் நான்கு, அதை ஐந்தாக தொகுத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் கலைகள் ஐந்துடனும் சிவ தத்துவங்கள் ஐந்துடனும் அது எப்படி செயல்படுகின்றது என்பதை பார்ப்பதற்கு, கொடுப்பதற்கு. ஆகவே இந்த வாக்குகள் யாவன: சூட்சுமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, வைகரி வாக்கு, வைகரியில் இரண்டு நிலை சூட்சும வைகரி வாக்கு, ஸ்தூல வைகரி வாக்கு, இப்படியாக ஐந்தாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஐந்து வாக்குகள் என்பது மிகவும் முக்கியமானது எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய உலக வாழ்க்கையில், எங்களுடைய சாதனையில், நாங்கள் எங்களுக்குள்ளேயே என்ன நடைபெறுகின்றது என்பதை அறிவதற்கு என்பதையும் பார்த்தோம். இதில் வாக்குகளில் முதலானது சூட்சுமை வாக்கு, ஆதி வாக்கு, மூல வாக்கு என்று அதன் ஆரம்பத்தை சொல்வார்கள். அது மூலாதாரத்தில் இருக்கின்றது, எழுத்து வடிவில் இருக்கின்றது. எழுத்து என்றால் ஓசை வடிவில் இருக்கின்றது. அதற்கு மூல ஆதாரம் ஓம்காரம். ஓம்கார மூலாதாரத்தில் இருக்கின்றது. அங்கு இந்த எழுத்துக்கள் இருக்கின்றன. எல்லா ஆன்மாக்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் இவை இருக்கின்றன. ஆகவே இந்த எழுத்து வடிவம் அங்கு இருக்கின்றது. அதுதான் சூட்சுமை வாக்கு என்று சொல்லப்படுகின்றது. அஞ்சில் முதலான வாக்கு, அந்த வாக்கு சூட்சுமமாகவே மூலாதாரத்தில் இருக்கின்றது. இனி அதிலிருந்து அடுத்த வாக்கை எடுத்து பார்த்தால் பைசந்தி வாக்கு. அது மூலாதாரத்தில் இருந்து உந்தி ஸ்தானத்துக்கு முதலாவதாக சூட்சுமை வாக்கு மூலாதாரத்திலிருந்து உந்தி ஸ்தானத்துக்கு தள்ளப்படுகின்றது. ஒவ்வொரு ஸ்தானமாக அது மேலேறும் என்பதுதான் இந்த வாக்கின் நிலைகள். ஆகவே இந்த சூட்சுமை வாக்கு மூலாதாரத்திலிருந்து உந்தி ஸ்தானத்தை வந்தடைகின்றது. வந்த நிலையில் அந்த எழுத்துக்கள் விளங்கியும் விளங்காத நிலையும் சூட்சுமமாக இருக்கின்றது. அந்த இடத்தில் அதற்கு ஒரு பெயர் வருகின்றது, உந்திஸ்தானத்தில் பைசந்தி வாக்கு. அந்த பைசந்தி வாக்கானது உந்திஸ்தானத்திலிருந்து இதயம் வரைக்கும் செல்கின்றது, நெஞ்சுக்கு. அந்த நேரத்தில் அந்த நிலையில் அந்த வாக்கு, உதாரணத்துக்கு பேராசிரியர் கொடுத்திருந்தார், மயிலின் முட்டையை உடைத்தால் அதற்குள் நீர் இருக்கும், அது பல வண்ணங்களுடைய நீராக இருக்கும், அது நீர் அசைந்து கொண்டிருக்கும் போது அந்த நிறங்கள் தோன்றி மறையும் என்று. ஆகவே இந்த பைசந்தி வாக்கு உந்தியில் தோன்றி உந்தியில் தொடங்கி நெஞ்சில் முடிகின்றது. அந்த இடத்தில் அது தோன்றியும் தோன்றாத நிலையாகவும் இருக்கின்றது. ஆகவே மீண்டும் அது சூட்சும நிலைதான். அந்த நிலையிலிருந்து, அதாவது நெஞ்சு நிலையிலிருந்து இருதய நிலையில் அது கழுத்துக்கு வருகின்றது, கண்டம். அந்த நிலைக்கு அது வரும்போது அந்த வாக்கு மத்திமை வாக்காக வருகின்றது. அந்த நேரத்தில் கண்டத்திற்கு வந்தவுடன் அந்த வாக்கு எழுத்துக்கள் ஓரளவு விளங்கத் தொடங்கி விடுகின்றது. யாருக்கு விளங்குகின்றது? அந்த சொல்லை யார் சொல்ல இருக்கின்றார்களோ அவர்களுக்கு விளங்கத் தொடங்குகின்றது. ஆனால் மற்றவர்களுக்கு விளங்காது, அவருக்குள்ளேயே அது விளக்கம் இருக்கும். அதை மத்திமை வாக்கு என்று சொல்லுகின்றோம். இந்த மத்திமை வாக்கு, அதாவது பைசந்தி வாக்கிலிருந்து இந்த மத்திமை வாக்குக்கு வருவதற்கு எங்களுடைய தச வாயுக்களில் ஒன்றான உதானன் வாயு உதவுகின்றது என்று பார்த்தோம், எழுப்புவதற்கு அந்த வாக்கை. ஆகவே இப்போது கண்டத்தில் இருக்கும் மத்திமை வாக்கு மேலெழுந்து வைகரி வாக்காக வாய்க்கு வருகின்றது. அந்த வைகரி வாக்கு இரண்டு வாக்காக தொழிற்படுகின்றது என்று பார்த்தோம், ஒன்று சூட்சுமம், மற்றது தூலம். சூட்சும நிலையில் என்ன நடக்கின்றது? அது வாய்க்கு வந்தவுடன் அந்த எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து அது சொல்லாக வருகின்றது. அந்த நிலையில் கூட அந்த சொல்லு அந்த சொல்பவருக்கு கேட்கின்றது, ஆனால் வெளியில் இருப்பவருக்கு கேட்காத ஒரு நிலை, அதான் சூட்சும வைகரி. அதே இடத்தில் அதே வாயில் அது தூள வைகரியாக மாறும்போது சொல்பவருக்கும் கேட்பவருக்கும் அது கேட்கின்றது என்று பார்த்தோம். இதுதான் வாக்குகளின் செயல்பாடு. இது மிகவும் முக்கியமாக எங்களுக்கு தெரிய வேண்டும். இந்த நிலையில் சில விடயங்களை இங்கு பார்ப்போம். இந்த வாக்கு நிலை இந்த நிலையில் இருக்கும்போது சொல்பவருக்கும் கேட்பவருக்கும் தெரியும் நிலையாக இருக்கும்போது அது வைகரி வாக்கு, சூட்சும வாக்கு, தூள வாக்காக இருக்கின்றது. இந்த வாக்குக்கு முதல் நிலை மத்திமை நிலை, அது கண்டத்தில் இருக்கின்றது. அந்த நிலையில் கேட்பவருக்கு விளங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றதே தவிர அவருக்கு கேட்காதென்றும் பார்த்தோம். அதாவது அவருக்கு அது என்ன சொல்லென்று தெரிகின்றது, ஆனால் அதை அவர் காதால் கேட்க முடியாத ஒரு நிலை, தனக்குள்ளேயே மறந்து போயிருக்கலாம் அல்லது வருகின்றது வராமல் இருக்கலாம். ஆகவே இந்த மத்திமை நிலையில் இருக்கும் போதுதான் எல்லா மொழிகளும் உருவானது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் இந்த வாக்குகளில் சொல்லித் தருகின்றார். இந்த மத்திம நிலையில் இருக்கும் போதுதான் அந்த சொற்களை சொல்பவர்கள் கூடுதலாக அருளாளர்கள் அந்த நிலையில்தான் தங்களுடைய விடயங்களை மக்களுக்காக அதை வெளியால் கொணர்கின்றார்கள். இறைவன் கூட சதாசிவ நிலையில் இருந்து அந்த நிலையில் மத்திம நிலையில் வைத்துத்தான் அவர்களுக்கு உதவி செய்து தன்னுடைய ஆகமங்களை வெளியால் கொண்டு வருகின்றார். தன்னுடைய நூல்களை வெளியால் கொண்டு வந்திருக்கின்றார். ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் எழுத்துக்கள் பிரிந்து அது சொற்களாக தொடங்கும் நிலையில் இருக்கின்றது. ஆனால் சூட்சும நிலையில் தான் இருக்கின்றது. அந்த நிலையில் அருளாளர்களால் இந்த சொற்கள் வழியால் கொணரப்படுகின்றது நூல் வடிவில். ஆகவே அந்த நிலையில் அருளாளர்களால் இந்த நூல் வடிவு வழியால் வரும்போது அந்த நிலை அருளாளர்களுக்காக அருளாளர்களால் தான் அது ஒரு முடிந்த நிலையாக இருக்கின்றது. சாதாரண ஆன்மாக்களால் அது முடிந்த நிலை அல்ல. ஆனால் அந்த சாதாரண ஆன்மாக்களும் அந்த நிலைக்கு பக்குவப்படும் போது அவர்களாலும் அதை அறியக்கூடியதாக இருக்கும். இதற்கு மேலான நிலைதான் சூட்சும நிலை, சூட்சுமை வாக்கு. அதை அறிவதற்கு கூட பல அதி உயர்ந்த அருளாளர்கள், தங்கள் நிலைகளில் உயர்ந்தவர்கள், சத்குரு ஆகியோர் இறைவனுடன் அந்த நிலையில் கூட அந்த வாக்குகளை எடுத்து வெளியால் கொண்டு வர முடியும் என்று பேராசிரியர் கூறியிருக்கின்றார். சூட்சுமை நிலையில் இருந்து கூட. ஆகவே இவ்வளவுதான் எங்களுக்கு வாக்குகளை பற்றி தெரிய வேண்டும். இந்த வாக்குகள் எப்படி நடக்கின்றன, உடலில் எந்த எந்த இடத்தில் நடக்கின்றன, அதன் பயன்கள் என்ன என்று இப்போது பார்த்தோம். இந்த வாக்குகள் என்பது இல்லையென்றால் ஆன்மாக்களுக்கு ஞானம் இல்லை என்று இதுதான் முடிந்த முடிவு. சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. இந்த வாக்குகள் வேலை செய்தால்தான் ஆன்மாக்களுக்கு ஞானம். ஏன் வாக்கு என்றால் சொல், சொல் என்றால் எழுத்து, எழுத்தின் மூலம் ஓம்காரம். ஆகவே இந்த வாக்குகளின் முக்கியத்துவம் எங்களுடைய சாதகர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த வாக்கை வைத்துத்தான் நாங்கள் ஞானத்தை அடையலாம் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய கருவிகளில் 36 தத்துவங்கள் படிக்கின்றோம். இந்த 36 தத்துவங்களில் இந்த வாக்குகளும் இன்றியமையாதது. இதுவும் ஒரு கருவிதான். இவற்றை நாங்கள் பாவித்துத்தான் எங்களுடைய சாதனையிலும் உலக வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களை வெல்ல வேண்டும். இந்த வாக்குகள் எங்கு நடக்கின்றது? சுத்த தத்துவத்தில் நடக்கின்றது. மூன்றாவது நிலை. முதலாவது நிலை 5 கலைகள், 5 தத்துவங்கள், அதன் பின் 4 வாக்குகள். அது 5 பிரிக்கப்பட்டுள்ளது என்று முதலில் பார்த்தோம். இதைவிட நாங்கள் முதல் படித்த ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவத்தில் நாங்கள் பொருட்கள் நுகரும் தன்மையை பார்த்திருக்கின்றோம். அந்த பொருட்களை நாங்கள் வென்று அதனால் மாத்திரம் நாங்கள் ஞான நிலையை அடைந்துவிட முடியாது. அதன் பின் இந்த வாக்கையும் வெல்ல வேண்டும். அதுதான் இந்த ஆன்ம 36 தத்துவங்களில் இறுதியாக நாங்கள் பார்க்க போகும் ஒரு விடயம். இன்னும் 1-2 வகுப்புகளில் அதை முன்னோக்கியே உங்களுக்கு சொல்கின்றேன். அதைவிட இந்த நாங்கள் எங்கு இப்போது வாழ்கின்றோம், எப்படி வாழ்கின்றோம், எதை விட்டு வாழ்கின்றோம் என்று இந்த அளவில் பார்ப்போமாக இருந்தால் சிறிய 2 வகுப்புக்கு முதலாவதாக இப்போவே அதை பார்ப்போமாக இருந்தால் சுருக்கமாக நாங்கள் இவையெல்லாம் இறைவனால் தான் நடத்தப்படுகின்றது என்பதைத்தான் இன்னும் 2 வகுப்பில் பார்த்து முடிக்கப் போகின்றோம். விஞ்ஞான பூர்வமாகவும் ஆன்மீக பூர்வமாகவும் பார்க்கப் போகின்றோம். அந்த விளக்கம் வந்ததுதான் தெரியும் நாங்கள் எவ்வளவை நாங்கள் இதுவரை இந்த உலக வாழ்க்கையில் விட்டுவிட்டோம். நான் எனது என்று சொல்லிக்கொண்டு திரிகின்றோமே தவிர உண்மையில் நடப்பது என்னென்பதை புரியாததால் அப்படி சொல்கின்றோம். இதே போல்தான் எங்களுடைய வாழ்க்கையில் கூட எங்களுக்கு அறிவுத்திறன் இப்போது வளர்ந்து கொண்டு வரும்போது எனக்கு இது 5 வருடத்துக்கு முதல் தெரிந்திருந்தால் நான் அப்பவே இதை சொல்லி பாவித்திருப்பேனே, நன்றாக வந்திருப்பேனே என்று எல்லோரும் குமுறுகின்றோம். இது எல்லோருக்கும் பொருந்தும், எனக்கும் சேர்த்து. ஆகவே அதே போல்தான் இந்த 36 தத்துவங்களின் இயக்கம் எப்படி தொழிற்படுகின்றது எங்களுடைய உடலில் என்பது தெரிந்திருந்தால், அதை உள்வாங்கி விட்டீர்கள் என்றால், அதன் பின் சிறிது சிறிதாக உங்களுடைய உலக வாழ்க்கை நன்றாக அமையும். அதை தொடர்ந்து உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை அமையும். அதை தொடர்ந்து பதிஞானத்துக்கு நீங்கள் செல்ல முடியும் ஏதோ ஒரு பிறப்பில். இவ்வளவுதான் நீங்கள் இந்த வாக்குகள் மூலம் சுத்த தத்துவத்தில் இருக்கும் 5 வாக்குகள் மூலம் அறிகின்றீர்கள். இதன் பின் நாங்கள் எங்கு போகின்றோம்? இந்த சுத்தமாயா காரியங்களில் 4 விடயங்கள் இருக்கென்று சொன்னோம். 5 கலைகள் முடித்து விட்டோம், பார்த்து விட்டோம். சிறிதளவு தான் பார்த்தோம். பார்த்து விட்டோம் என்றால் இந்த கடலளவை பார்ப்பதற்கு எத்தனை பிறப்புகள் என்று கூட எண்ண முடியாது. சிறிதளவு பார்த்தோம், அதுதான் சரியான சொல்லு. அதேபோல் ஐந்து தத்துவங்களையும் சிறிதளவு பார்த்தோம், எங்களுடைய யோக சாதகர்களுக்கு ஒரு சிறிய அறிவு எடுப்பதளவுக்கு பார்த்திருக்கின்றோம் பாபாஜியின் பரம்பொருளின் அருளால். அதைத் தொடர்ந்து நான்கு கலைகளை பார்த்தோம். இப்போது நான்காவது நிலையான சுத்தமாயா காரியங்களின் இறுதி நிலையான பிரேர காண்டம் என்றதை பற்றி இன்று தொடங்குவோம். முடிந்தால் முடித்தும் விடலாம், அது ஒரு சிறிய தொகுப்பு. இந்த பிரேர காண்டம் என்னென்று இந்த பெயர் வந்தது, பிரேர காண்டம் என்றால் என்னவென்றால், நாங்கள் இந்த சுத்தமாயா தத்துவம் இறைவனின் ஒரு ப்ரொஜெக்ட் என்று பார்த்தோம். அதாவது இறைவன் ஒரு செயல்பாட்டை கொண்டு வருகின்றார், இந்த ஆன்மாக்களை ஆணவ மலத்திலிருந்து விடுவிப்பதற்கென்று முதலாம் வகுப்பில் இருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த செயல்முறை திட்டத்தில் மூன்று பகுதிகளாக அவர் வகுக்கின்றார், ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், இறுதியாக சிவ தத்துவம் ஓ சுத்த தத்துவம். ரெண்டும் ஒன்றுதான். ஆன்ம தத்துவங்களையும் பார்த்து விட்டோம், வித்யா தத்துவங்களையும் பார்த்து விட்டோம். இப்போது சிவ தத்துவமாகிய சுத்த தத்துவத்தில் நான்காவது இறுதி நிலையை பார்க்க தொடங்குகின்றோம். இந்த இறுதி நிலையில்தான் இந்த சுத்த தத்துவத்திற்கு ஒரு பெயர் உண்டு, அது பிரேர காண்டம் என்று சொல்லுகின்றோம். இந்த பிரேர காண்டம் என்ற சொல்லின் கருத்தென்னவென்றால், இயக்குவதைத்தான் பிரேர காண்டம் என்று சொல்கின்றோம். அதுதான் கடவுளால் நடைபெறுகின்றது, அதுவும் அவர் சொரூப நிலையிலிருந்து தடுத்த நிலைக்கு வந்து இதை செய்கின்றார். அதையெல்லாம் விரிவாக பார்த்து விட்டோம். என்னென்ன பெயர்களில் வந்து செய்கின்றார் என்றெல்லாம் பார்த்து விட்டோம். அவர் வந்து இயங்கும் நிலைதான் இந்த பிரேர காண்டம். அதை பற்றித்தான் இப்போது சிந்திக்கப் போகின்றோம். இந்த பிரேர காண்டத்தை நாங்கள் சிந்திக்கும் போது இதற்கு முதல் இருக்கும் இரண்டு நிலைகளையும் பார்த்தோமாக இருந்தால், ஆன்ம தத்துவத்திற்கும் இந்த காண்டத்தை வைத்து ஒரு பெயருக்கு அந்த பெயர் என்னவென்றால் போகிய காண்டம். போகிய காண்டம் என்றால் இது பொருட்கள் சார்ந்தது. ஆன்ம தத்துவமே பொருட்களை இறைவன் படைக்கின்றார், அதாவது நுகரும் பொருட்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் ஆன்ம தத்துவம் 24. அதை போகிய காண்டம் என்று சொல்கின்றோம். அதற்கு மேலே இருக்கும் வித்யா தத்துவத்தை என்ன சொல்கின்றோம் என்றால் போசத்திரிய காண்டம் என்று சொல்லுகின்றோம், போ சயத்திர காண்டம் என்று சொல்லுகின்றோம். இந்த காண்டம் ஏழு தத்துவங்களை கொண்டது. இது நுகர்வோனான் தன்மையை ஆன்மாக்கு கொடுக்கும் இடம் என்பதை நாங்கள் வித்யா தத்துவத்தில் விளக்கமாக பார்த்து விட்டோம். அதன் பிறகு இப்போது பார்ப்பது பிரேரக காண்டம், அதாவது சுத்த தத்துவத்திற்குரிய பெயர் பிரேரக காண்டம். அது என்ன தொழிற்பாடுடையது, இறைவனுடைய இயக்கத்தை உடையது என்று பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம் இதுவரை. ஆகவே இப்போது நாங்கள் அடிநிலையான, நாங்கள் கீழிருந்து மேலாகத்தான் இதை படித்து கொண்டு வந்தோம். முதல் ஆன்ம தத்துவம் 24 பார்த்தோம், அதற்கு பிறகு வித்யா தத்துவம் 7 பார்த்தோம், அதைத் தொடர்ந்து சுத்த தத்துவம் 5 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுள் அடங்கிய 4 நிலைகளை பார்க்கின்றோம். அந்த நிலையில் நான்காவது நிலையாகிய பிரேர காண்டத்தை பற்றி இப்போது படிக்கின்றோம். ஆகவே இந்த பிரேர காண்டம் என்பது இறைவனின் இயக்கம். இந்த பிரேர காண்டத்தில் நாங்கள் நிற்கும் போது கீழே போய் பார்க்கின்றோம், ஆன்ம தத்துவத்தில் என்ன நடக்கின்றது. ஆன்ம தத்துவத்தில் படித்திருக்கின்றோம் அறிகருவிகள், ஞானேந்திரியங்கள், தன்மேந்திரியங்கள், தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், 4 அந்தக்கரணங்கள் என்று 24 இருக்கின்றது. அதாவது ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, பஞ்சபூதங்கள் 5, அந்தக்கரணங்கள் 4. இதில் மிகவும் முக்கியமானது என்ன? இன்று நாங்கள் இந்த பிரேர காண்டத்திலிருந்து கீழ்நோக்கி பார்க்கும்போது இந்த ஆன்ம தத்துவத்திலேயே முக்கியமானது அந்தக்கரணங்கள் தான். ஏனென்றால் எல்லாம் கருவிகள் தான், ஆனால் அகக்கருவிதான் எல்லாவற்றையும் இயக்குகின்றது என்று நாங்கள் விரிவாக பார்த்து விட்டோம். இப்போது நான் அதை பார்க்க போகவில்லை. ஆகவே இந்த அந்தக்கரணங்கள் தான் இவற்றை இயக்குகின்றது என்று ஆன்ம தத்துவத்தில் அந்த கரணங்கள் தான் ஆன்மாவுக்கு அந்த பொருட்களின் இயக்கத்தை கொடுக்கின்றது. அது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று பார்த்திருக்கின்றோம். ஏதாவது ஒரு பொருளை நாங்கள் கருவிகளால் நுகர்கின்றோம், அது அறிகருவி, ஞானேந்திரியங்களாக இருக்கலாம், கர்மேந்திரியங்களாக இருக்கலாம், அதனால் நுகர்கின்றோம். அதை மனம் பற்றுகின்றது. மனம் பற்றியதை அகங்காரம் ஊக்குவிக்கின்றது. அகங்காரம் ஊக்குவித்தவுடன் சித்தம் தொழிற்பாட்டுக்கு வருகின்றது. மனம் பற்றிய விடயத்தை பற்றிய விடயங்களை சித்தம் பழைய பதிவிலிருந்து எடுத்து கொடுக்கின்றது. புத்தி இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து நிச்சயிக்கின்றது என்று பல தடவை பார்த்து விட்டோம். ஆகவே இதுதான் இந்த நான்கு அந்த கரணங்களின் தொழில். இந்த அந்த கரணங்களின் செயல்பாட்டைத்தான் இறைவன் மேலிருந்து இயக்குகின்றார். மற்றதெல்லாம் பொறிகள், உறுப்புக்கள். இந்த அந்த கரணங்கள் ஆன்ம தத்துவத்தில் உள்ளே இருந்து இயக்கும் கருவிகள். ஆகவே ஆன்ம தத்துவத்தில் உள்ளே இருந்து இயக்கும் கருவிகள் தான் செயல்பாட்டில் இருக்கின்றது. அதே போல் வித்யா தத்துவத்திற்கு வந்தீர்கள் என்றால், வித்யா தத்துவத்தில் ஏழு தத்துவங்கள் இருக்கின்றது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன். ஆகவே இந்த ஏழு தத்துவங்களில் புருடன் என்று சொல்வது இந்த முதல் ஐந்து தத்துவங்களையும் அடக்கிய ஒரு போர்வை என்று படித்திருக்கின்றோம். பஞ்ச கஞ்சுக போர்வை, அதாவது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த சமரியை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த புருடனை பார்த்தீர்கள் என்றாலும் வித்யா தத்துவத்தை பொறுத்தவரையில் அது ஒரு அந்த கரணமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தத்துவங்களில் ஆன்ம தத்துவம் தூல தத்துவமாகவும், வித்யா தத்துவம் சூட்சும தத்துவமாகவும், சிவ தத்துவம் அதிசூட்சும தத்துவமாகவும் சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் விளக்கியிருக்கின்றார். ஆகவே வித்யா தத்துவத்தில் இந்த புருடன் என்று சொல்லும் இந்த ஐந்தும் சேர்ந்த நிலை பஞ்ச கஞ்சுக போர்வை, அதுவும் புருட தத்துவத்தில் அந்த கரணமாகவே நீங்கள் கருத வேண்டும் என்று பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். அதாவது செயல்பாட்டில் இருக்கும் விடயம், நுகர்வோன் தன்மை, ஆன்மாவுக்கு அந்த கிரீடம் கிடைத்த நிலை என்று சொன்னோம். ஆகவே இப்போ முழுக்க முழுக்க இந்த 36 தத்துவங்களில் அந்த கரணங்கள் என்று பார்த்தால், பேரளவில் ஆன்ம தத்துவத்தில் நான்கு தான் இருந்தாலும் வித்யா தத்துவத்தில் இருக்கும் புருடன்தான் ஆன்ம தத்துவத்திற்கு வந்து அந்த ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் அந்த கரணங்கள் நான்குடனும் செயல்பாட்டுக்கு வந்து இந்த பொருட்களை எல்லாம் நுகர்ந்து இந்த இயக்கத்தை செய்கின்றது எங்களுக்கு. ஆகவே இப்போ மொத்தமாக பார்த்தீர்கள் என்றால் ஐந்து அந்த கரணங்கள் என்று சொல்லலாம். ஆனால் என்ன வித்தியாசம் இங்கே? ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் அந்த கரணங்களை வெளி அந்த கரணம் என்று சொல்வீர்களாக இருந்தால், வித்யா தத்துவத்தில் இருக்கும் அந்த கரண நிலையில் அந்த கரணம் இல்லை, அந்த கரண நிலையில் இருக்கும் புருடனை உள் அந்த கரணம் என்று சொல்லலாம். ஏனென்றால் கீழிருந்து மேலே போகும்போது தூலம், சூட்சுமம், அதிசூட்சுமம் என்று இவைகள் இயங்குகின்றன. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே இந்த ஐந்து ஐந்து கரணங்களையும் இப்போது எடுப்பீர்களாக இருந்தால், இப்போது சிவன் பார்க்கின்றார். சிவ தத்துவத்திலிருந்து நானாக செய்ய வேண்டியது, நான் மற்றவர்களை வைத்து எல்லாவற்றையும் படைத்து விட்டேன், இப்போது இந்த இயக்கத்தை நான் செய்து கொடுக்க வேண்டும் ஆன்மாக்கு. அதாவது இந்த அந்த கரணங்களை ஊக்குவிக்க வேண்டும் வேலை செய்வதற்கு. ஆகவே சிவன் இந்த அந்த கரணங்களை பார்க்கும்போது அதை தன்னுடைய நிலையில் எதனுடன் தொடர்பு படுத்துகின்றார் என்றால், அவருடைய நிலையில் இறுதிய மூன்றாவது நிலையாகிய வாக்குகளுடன் கொண்டு வருகின்றார். ஏனென்றால் ஏன் அப்படி கொண்டு வருகின்றார்? பொருள் உலகத்தில் அந்த கரணங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றை செய்து முடிக்க முடியாது என்று இப்போது படித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது ஏனென்றால் அந்த கரணம் தான் இயக்குகின்றது, அது பொருள் உலகம். சொல்லுலகத்துக்கு வந்தீர்கள் என்றால் அது சுத்த தத்துவத்தில் இருக்கின்றது, அவைதான் வாக்குகள். அதைத்தான் படித்து முடித்திருக்கின்றோம். அதன் தொகுப்பாக இன்றும் அதை பார்த்தோம். வாக்குகள் இல்லாவிட்டால் ஞானம் இல்லை, கீழ் பொருளுலகத்தில் என்ன, பொருட்களை வெல்லாவிட்டால் ஞானம் இல்லை, ஞான நிலைக்கு போக முடியாது. ஞானத்திற்கு போகாது, உடனடியாக பொருட்களை வென்று வந்து வாக்குகளை வெல்லும் போதுதான் நாங்கள் பதிஞானத்தை நோக்கி செல்கின்றோம். இதுதான் இறுதியாக வரப்போவது. ஆகவே ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவத்தை வைத்து நாங்கள் பொருட்களை வெல்ல வேண்டும். அதை இயக்குபவர் இறைவன், சுத்த தத்துவத்தில் இருந்து இயக்குகின்றார். ஆனால் அவர் இயக்குவதில் ஒரு பகுதி வாக்குகள். அந்த வாக்குகள் என்பது மூலாதாரத்தில் இருக்கும் ஓம்கார ஒளியுடன் இருக்கும் எழுத்துக்கள் திருபடைந்து மேலே வாய் மூலம் வருவது வாக்கு. வாக்கு என்றால் சொல்லு, சொல் என்றால் எழுத்துக்களால் ஆனது. இந்த எழுத்துக்களுக்கு ஒரு பெயருண்டு, அச்சரங்கள். ஆகவே இப்போது எங்கு கொண்டு வந்து இந்த முடிச்சை போடுகின்றார் என்றால், பேராசிரியர் சைவ சித்தாந்த தத்துவத்தில் அருமையான ஒரு சயின்டிபிக் ரீசன், அதாவது ஓம்காரத்தில் இருந்துதான் எல்லாம் உருவானது என்பது அடிப்படை கருத்து. அதை ஒருதரும் மறுக்க முடியாது. அது அண்டத்திலும் உண்டு, பிண்டத்திலும் உண்டு. ஆனால் அந்த ஓம்காரத்தில் இருப்பது சொல், எழுத்து. சொல் அல்ல, எழுத்து. அந்த எழுத்தின் வடிவம் ஓம்கார வடிவம். ஆகவே அந்த ஓம்கார எழுத்துக்களில் இருந்துதான் சொல் உருவாயினது. சொல் தான் வாக்காக, வாயின் மூலமாக வழியால் வந்த விடயங்களை பார்த்து விட்டோம். ஆகவே இப்ப நீங்க ரெண்டையும் சேர்த்து பார்த்தீர்கள் என்றால், அதாவது இந்த சொல், அதாவது இந்த வாக்கு இல்லை என்றால் ஞானம் இல்லை, அதே நேரம் பொருள் உலகத்தையும் வெல்ல வேண்டும். இதுதான் இறைவனின் திட்டம். இதை யார் செய்வது? இறைவன் செய்யவில்லை. அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்விப்பதற்கு தந்துவிட்டு பார்த்து கொண்டிருக்கின்றார். செய்ய வேண்டியவர்கள் நாங்கள். அந்த செயல்பாட்டை நாங்கள் செய்யாமல் விட்டுவிட்டு இந்த உலகத்தில் எல்லாம் எங்களுடையது, என்னுடையது என்று பொருளும் சேர்த்து பந்தத்தையும் சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதையும் தேவை, வினைப்பயனை அனுபவிப்பதற்கு தேவை. ஆனால் இந்த அறிவுத்திறனை எடுக்கும் போது நாங்கள் எது என்று இன்னொரு ஒன்று ரெண்டு வகுப்பில் முடிவுக்கு வரும்போது, நீங்கள் அறிவுத்திறனை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கும் போது, இந்த வாழ்க்கை என்பது என்ன, இந்த பொருட்கள் என்ன, இந்த வாக்குகள் என்ன, இவை எவ்வாறு எங்களுடைய உடலில் தொழிற்படுகின்றது, இதை எப்படி வெல்லலாம், இதன் சூட்சுமம் என்ன என்றெல்லாம் படித்து கொண்டு வருகின்றோம். இதிலிருந்து உங்களுக்கு புரிந்துவிட்டால் நீங்கள் அவற்றிலிருந்து விலத்தி 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 வந்து ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு புறப்பில் நீங்கள் இந்த பதிஞானத்தை நோக்கி போகப் போகின்றீர்கள். நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, கிரியா யோகத்திலும் அது சொல்லப்படுகின்றது, ஏதோ ஒரு புறப்பில் இவையெல்லாம் நடந்து தீரத்தான் போகின்றது. ஆனால் அதை வெகு விரைவில் எடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய துன்பம் இல்லாமல் உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் ஈடேற்றலாம், பல புறப்புகளிலோ ஓ இந்த புறப்பிலோ. ஆகவே இப்போது இந்த பொருள் உலகம் பார்த்து கொண்டிருந்து விட்டோம். அதே போல் சொல்லுலகம் பார்த்து கொண்டிருந்து விட்டோம். இவற்றை எப்படி இயங்குகின்றது என்று பார்த்து விட்டோம். இப்போது எங்கு கொண்டு வந்து முடித்து போட்டிருக்கின்றார் பேராசிரியர் என்றால், இந்த ஓம்காரம் என்ற ஓம்காரத்தில் இருந்து வரும் வாக்குகளும், அந்த வாக்குகளினால் இறைவன் அதை வைத்து கொண்டு பொருள் உலகத்தில் இருக்கும் அந்த கரணங்களை தொழிற்படுத்துவதையும் சேர்க்கின்றார். இந்த சேர்ப்பைத்தான் நாங்கள் அடுத்த வகுப்பில் விரிவாக பார்க்கப் போகின்றோம். இருப்பினும் இன்று அதை தொடங்கி விடுவோம். இது என்ன நடக்கின்றது என்றால், ஓம்காரத்தை நாங்கள் அகரம் உகரம் மகரம் என்று படித்திருக்கின்றோம். சொல்லளவில், வாயினால் வரும் சொல்லளவில் படிக்கின்றோம். அகரம் உகரம் மகரம் என்பது ஓம்காரம். ஆனால் சூட்சும நிலையில், அதுதான் உங்களுக்கு ஒரு புதிய செய்தி சைவ சித்தாந்தத்திலிருந்து, சூட்சும நிலையில் ஓம்கார வடிவம் மூன்று நிலைகள் அல்ல, ஐந்து நிலைகள் என்று இப்போது சைவ சித்தாந்த பேராசிரியர் அந்த நூல்கள் மூலம் எடுத்து தந்திருக்கின்றார். அந்த ஐந்து நிலைகளில் அடுத்த இரண்டு நிலைகளும் என்ன? சக்தி சிவம் அல்லது விந்து நாதம். ஆகவே ஓம்காரத்தின் சூட்சும நிலை ஐந்து நிலைகளை கொண்டது. அகரம் உகரம் மகரம் விந்து நாதம். விந்து என்றால் சக்தி, நாதம் என்றால் சிவம். இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் சூட்சும ஓம்காரம் என்று சைவ சித்தாந்தம் வரையறுக்கின்றது. இப்போது பாருங்கள், எங்கும் ஐந்து, சிவாய நம ஐந்து, நம சிவாய ஐந்து, எல்லாம் பஞ்ச எழுத்து. ஆகவே எல்லாம் கலைகள் ஐந்து, சிவ தத்துவங்கள் ஐந்து, இறைவனின் இயக்கத்தில் இருப்பவை எல்லாமே ஐந்து. ஆகவே இங்குதான் நாங்கள் அறிகின்றோம் எங்களுடைய உடல் எப்படி செயல்படுகின்றது என்று. அதாவது வாக்குகள் ஐந்து, கலைகள் ஐந்து, சுத்த தத்துவங்கள் ஐந்து, ஓம்காரத்தில் இருக்கும் நிலைகள் ஐந்து, மூன்றல்ல. மூன்றெல்லாம் ஒரு சொல்லளவில் ஆரம்பத்தில் நாங்கள் படிப்பதற்காக தரப்பட்டவை. அகரம், உகரம், மகரம், அது மூன்றும் இருக்கின்றது. அதை விட இன்னும் ரெண்டு இருக்கின்றது. அதுதான் விந்துவும் நாதமும் சக்தியும் சிவமும். ஆகவே இந்த எழுத்துக்களுடன், இந்த அச்சரங்களுடன் சேர்ந்து பார்க்கும் போது நாங்கள் விந்து நாதம் என்ற சொற்களையே பாவித்துக் கொள்வோம். சக்தி சிவன் என்று சொல்லி இங்கு கொண்டு அதை ஒற்றுமைப்படுத்தாது. ஆகவே ஓம்காரத்தின் சூட்சுமை வடிவம் எதில் அடங்கி இருக்கின்றது? அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம். இப்போது என்னத்தை உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும், இதை தொடர்ந்து அதை உள்வாங்குபவர்கள். இந்த ஐந்து நிலைகளையும் இறுதியாக கொண்டு வந்து இந்த 36 தத்துவங்களின் இறுதியில் அடுத்த வகுப்பில் நாங்கள் படித்த ஐந்து தத்துவங்கள், ஐந்து கலைகள், ஐந்து வாக்குகள், ஐந்து ஓம்காரத்தின் நிலைகள், இப்படியாக ஐந்து அதி தெய்வங்கள், ஐந்து சக்திகள், இவற்றை எல்லாவற்றையும் ஒரு அட்டவணையில் போட்டு பார்த்தோம் என்றால் எங்களுடைய இயக்கம் எப்படி நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் அறியப் போகின்றோம். அந்த அட்டவணை தயாரிப்பில் இருந்துதான் அடுத்த வகுப்பு தொடங்கப் போகின்றது. அவற்றை எல்லாம் போட்டுவிட்டோம் என்றால் இவ்வளவு நாளும் ஒரு 28-27 வகுப்பில் நாங்கள் படித்தவை எல்லாம் ஒரு அட்டவணையில் வந்துவிடும். அந்த அட்டவணையில் பல விடயங்கள் எல்லாம் ஐந்தில் அடங்கும் விடயங்கள் உண்டு. அந்த ஐந்தில் அடங்கும் விடயங்களை எவ்வாறு ஒவ்வொன்றுடனும் ஒவ்வொன்றும் தொடுக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வாறு அது இயங்குகின்றது என்பதை அறிந்து விட்டோம் என்றால் அதுக்கு அடுத்த வகுப்பில் வரும் மீட்டலில் அந்த அட்டவணையைத்தான் நீங்கள் பெற்ற வேண்டும் இறுதியில். இப்போது எவ்வளவு இலகுவாக கொண்டு வந்து விட்டேன் உங்களை. நீங்கள் பல விடயங்களை விளங்காத நிலையில் இருந்து பலரும் கேட்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் என்னால் முடிந்த அளவு உங்களை இறுதி நிலைக்கு கொண்டு சென்று அங்கு அவற்றை தொகுத்து நீங்களாகவே அது கைப்பட எழுத வேண்டும். அந்த முழு அட்டவணையையும் வார வகுப்பை கேட்டு எழுதிய பின் அதுக்கு அடுத்த வகுப்பில் நாங்கள் அதை சேர்ந்து மீளாய்வு செய்வோம். அதன் பின் அந்த அட்டவணை தான் உங்களுக்கு இறுதியாக இந்த சத்சங்கம் மூலம் உங்களுக்கு கிடைத்தது. அந்த அட்டவணையின் விரிவாக்கங்களை நீங்கள் பின்னால் சென்று ஒவ்வொரு சத்சங்கத்திலும் மீள கேட்டு உங்களுடைய அறிவுத்திறனை வளர்க்கலாம் என்று உங்களுக்கு இன்று முன்கூட்டியே அந்த தகவலை தருகின்றேன். ஆகவே நாங்கள் இன்று பிரேரக காண்டம் பார்த்திருக்கின்றோம். மூன்றாவது நிலையான சுத்த தத்துவம், ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம் முடித்துவிட்டோம். அந்த ரெண்டு தத்துவத்தையும் சொல்லியிருக்கின்றேன். ஒன்றை போகிய காண்டம் என்று சொல்லுகின்றோம், மற்றது போசத்திரிய காண்டம் என்று சொல்லுகின்றோம். வித்யா தத்துவத்தை, சிவ தத்துவத்தை பிரேரக காண்டம் என்று சொல்லுகின்றோம். ஆகவே இவற்றை நாங்கள் ஒன்றுக்கொன்று என்ன நிலையில் இருக்கின்றது, இவற்றை எவ்வாறு தொடர்பு படுத்தலாம் என்று இந்த 6-7 விடயங்களை நாங்கள் ஒரு அட்டவணை முறையில் போட்டு அதை பார்க்கும்போது எல்லாம் உங்களுக்கு சிறிது புலப்படத் தொடங்கிவிடும். அந்த மயில்முட்டையின் கதைதான் உங்களுடைய கதை. இப்போது தோன்றியும் தோன்றாத நிலையில் இருக்கின்றீர்கள். அந்த உதாரணத்தை மாத்திரம்தான் இங்கே எடுக்கின்றேன். வாக்குகளை கொண்டு வந்து விடாதீர்கள், எங்களுடைய நிலைக்காக எடுக்கின்றேன். எங்களுடைய நிலை, நாங்கள் அந்த மயில்முட்டையின் தண்ணீரை பார்த்தோம் என்றால் நிலம் நீர் நிறங்கள் தோன்றும், அதை அசைத்தால் திரும்ப நிற்கும், திரும்ப தோன்றும். அதேபோல் இப்போ உங்களுக்கு தோன்றும் தோன்றாத நிலையில் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவ 36 தத்துவங்களில் சில விஷயங்கள் இருக்கின்றது. அதுக்கு அடுத்த நிலை வாக்குகளில் என்ன பார்த்தோம், உதாரணத்துக்குத்தான் கொண்டு வருகின்றேன். வாக்குகளை இதுக்குள் கொண்டு வந்து விடாதீர்கள், உதாரணத்தை மாத்திரம் எடுக்கின்றேன். அடுத்த நிலை என்ன, இந்த நிலையை முடித்தவுடன் அது உங்களுக்கு புலப்படத் தொடங்கிவிடும் உங்களுக்குள்ளேயே. ஆனால் நீங்கள் அதைத்தான் உள்ளுக்குள்ளே பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதை நீங்கள் அட்டவணையிலிருந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக புலப்படத் தொடங்கியவுடன் உங்களுக்கு நீங்களாகவே செவியில் கேட்கும் தன்மை வந்துவிடும். அந்த நிலை வந்துவிட்டால் நீங்களும் மற்றவருக்கு அதை சொல்லும் நிலையும் வந்துவிடும். சொல்லும் நிலை என்றால் சைவ சித்தாந்தத்தை அல்ல, எப்படி எங்களுடைய உடல் தொழிற்படுகின்றது. ஆகவே இந்த நிலைக்கு பாபாஜி எங்களை அழைத்துச் செல்கின்றார் அற்புதமாக என்பதுதான் என்னுடைய நிலை. அதற்கு பாபாஜி இல்லாமல் இந்த நிலைக்கு வர முடியாது. அதற்கு மேலாக பரம்பொருளின் ஆசியும் தேவை. ஆகவே எல்லோரும் இதை பாருங்கள். பார்த்துவிட்டு அடுத்த வகுப்பில் நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். அதற்கு பிறகும் ஒன்று இரண்டு வகுப்புகளில் முழுவதையும் சேர்த்து ஒரு முறை சேர்த்து பார்த்து இதை நாங்கள் முற்றாக அறிவோம். இறுதி நிலையில் உங்களுக்கு நிச்சயமாக மனதில் ஒரு சந்தோஷம் வரப்போகின்றது. இது கஷ்டமாக தெரிந்தாலும் உண்மையாக கஷ்டமான விடயம். ஆனால் இலகுவான முறையில் சிறிதளவு அனுபவத்தையும் அறிவு திறனையும் தான் நாங்கள் இங்கு எடுக்கின்றோம். ஆனால் உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு சந்தோஷத்தை தரும் செய்தி பாபாஜியாலும் பரம்பொருளாலும் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதுக்கு வேண்டுகோளும் வைத்திருக்கின்றேன். அதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது இரவனையாவும் கார்த்திகேயன் ஐயாவும் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருக்கத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். இரவனையா சைவ சித்தாந்த கருத்துக்கள் என்று கேட்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருக்கமான கருத்துடன் இதை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
வடமை போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் பற்றிய சற்சங்கம் என்ற வகையில் இன்று சென்ற வகுப்பில் விளக்கப்பட்ட வாக்குகள் பற்றிய விவரங்களை விரைவு மீட்டலின் போது அவற்றை அவதானமாக உள்வாங்கினேன். மீண்டும் திரும்பவும் காணொளியை கேட்டு தெளிவடைந்து அறிவுத்திறனை கூட்டி சைவ சித்தாந்த கருத்துக்களை இலகுவாக தெளிவாக புரிந்து கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்வோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இதில் முக்கியமாக பாபாஜி தரும் செய்தி இரவனையாவின் வாக்கிலிருந்து இஸ் வைராக்கியம். நிச்சயமாக நான் சொன்ன உதாரணத்தை மறந்து விடாதீர்கள். நாங்கள் மயில் முட்டையின் தண்ணீர் நிலையில்தான் பலரும் இருக்கின்றோம். இந்த நிலையில் அது நிச்சயமாக தெளிவுக்கு வரும். இன்னும் ஒன்று ரெண்டு வகுப்பில் முழுமையான தெளிவில்லை. நாங்கள் சிறிதளவு தான் படிக்கின்றோம். அறிவு திறனுக்கு ஏற்றதைத்தான் படிக்கின்றோம். அவரவர்களுடைய அறிவு திறனுக்கு ஏற்ற மாதிரி பாபாஜியும் பரம்பொருளும் அந்த விளக்கத்தை தரப்போகின்றார்கள். அந்த விளக்கத்தை எடுப்பதற்கு நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த 36 தத்துவங்களை பேராசிரியர் சொல்லும் போதும் அந்த அறிவு நூலிலிருந்து வரும் போதும் இது இறைவன் வந்து உங்களுக்கு செய்ய போறதில்லை. அவர் உடையங்களை எல்லாம் உங்களுக்கு செய்து தருகின்றார். ஆனால் செயல்படுத்த போவது நுகர்வோன் தன்மையை அடையப் போவது உங்களுடைய ஆன்மாதான். ஆன்மாதான் செயல்படுத்த வேண்டும். அதுக்காகத்தான் நுகர்வோன் தன்மை தரப்படுகின்றது. புருடன் என்று உங்களுக்கு கிரீடம் சூட்டப்படுகின்றது. போய் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு வாருங்கள், அதில் ஒன்று வாருங்கள் என்று இறைவன் வாழ்த்தி அனுப்புகின்றார். மேலிருந்து கொண்டு அவர் உங்களுடைய இயக்கத்தை செய்து விடுகின்றார். நீங்கள் தான் இயங்க வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. நன்றி இறைவனையா உங்களுடைய சுருங்கிய கருத்திற்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயனையா அனுப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயனையா உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இந்த சத்சங்கம் கலை தத்துவத்தை பத்தி நல்லா சிறப்பாக சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை நல்லா சிறப்பாக சொன்னீர்கள். அது ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா அதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு. இப்ப நம்ம வந்து அதை முழுமையா இப்ப ஒரு கிளாஸ்ல தெரிஞ்சுக்கிறதுனால அந்த கலையினுடைய அருமை நமக்கு தெரியாது. நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு நல்ல விஷயம் பெருசா தெரியாது, பக்கத்துல நடக்கிற விஷயம் பெருசா தெரியும்ன்றன்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. அது இது வந்து இந்த கலை தத்துவத்தை மட்டும் வந்து ஒரு முறை ரெண்டு முறை அது தொடர்ச்சியா நம்ம கற்று அதை தெரிஞ்சு வந்தாதான் அதனுடைய உள்கருத்துகள் புரியும் சொல்லி சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. அந்த வகையில சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை நல்ல சிறப்பாக இன்றைய சத்சங்கத்துல பாபாஜியினுடைய கருணையால கூறியிருக்கிறீங்க. அது மறுபடி மறுபடியும் அவங்க கேட்கக்குள்ள அதனுடைய நுட்பமான விஷயங்கள் தெரியப்படுத்தும் என்றத எனக்கு சொன்ன அந்த பேராசிரியருடைய கருத்து அடிப்படையில சொல்றேன். அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியப்படும், தேவைப்படும், தெரியப்படும். நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமம், ஓம் சிவாய நம. நன்றி ரவணையா, சரி கார்த்திகேயனையா, உங்களுடைய ஊக்கத்திற்கு வளமை போல் அதை தொகுத்து மற்றவர்களை ஊக்கப்படுத்துகின்றீர்கள். அது பாபாஜி பெரம்பொருளின் அருளினால் தான் அது நடைபெறுகின்றது. நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.